அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
தூய ஆவியின் பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்கள், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும், யூதம் தழுவியோரும், கிரேக்கரும், அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 104. இறைவா உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பி, இறைவா உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பி, அவரின் மாட்சி என்றென்றும் நிலைக்கும், அவர் தம் செயல் என்றும் பெரியன, அவரின் மாட்சி என்றென்றும் நிலைக்கும், அவர் தம் செயல் என்றும் பெரியன, அவரின் சிறந்த கைவண்ணங்கள் தான் எத்துணை எத்துணை உயர்ந்தவை, அவரின் சிறந்த கைவண்ணங்கள் தான் எத்துணை எத்துணை உயர்ந்தவை, யகம் படைப்பால் நிறைந்தன நெஞ்சே நீ தேவனை போற்றுவாய். இறைவா உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பி, இறைவனை புகழ்வாயாக, ஏனெனில் ஆண்டவர் உயர்ந்தவர், நெஞ்சேனி இறைவனை புகழ்வாயாக, ஏனெனில் ஆண்டவர் உயர்ந்தவர், ஞானத்தால் உலகை படைத்த தேவன் எத்துணை எத்துணை உயர்ந்தவர், ஞானத்தால் உலகை படைத்த தேவன் எத்துணை எத்துணை வர், இறையை புகழ்ந்து பாடுவேன் எனவே தேவனை மகிழ்வேன். இறைவா உமது ஆவியை அனுப்பி உலகை புதுப்பித்தேன்.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 8-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பூணியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் பூணியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருந்தோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் பூணியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் பூணியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள், மீண்டும் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 15-16 மற்றும் 23-26 முடிய. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இன்று நாம் தூய ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பழைய இயல்புகளை விட்டுவிட்டு புதிய மக்களாக மாற தூய ஆவியின் துணை அவசியமானது என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கிறது. விவிலியத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து நிகழ்வுகளும் முக்கியமான நிகழ்வுதான் என்றாலும், நான்கு நிகழ்வுகள் மிக முக்கியமான நிகழ்வுகளாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. அவை: முதலாவது, உலகினுடைய படைப்பு; இரண்டாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு; மூன்றாவது, இயேசுவின் பிறப்பு; நான்காவது, திருச்சபையின் பிறப்பு. இந்த நான்கு பிறப்புகளும் வரலாற்றை மாற்றிய நிகழ்வுகளாக, வரலாற்றில் மாற்றத்தை கொண்டு வந்த நிகழ்வுகளாக இருக்கின்றன. இந்த நான்கு நிகழ்வுகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது, இந்த நான்கு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மூல காரணமாயிருந்தவர் தூய ஆவி என்பதே அந்த ஒற்றுமை. தூய ஆவி தண்ணீர் மீது அசைவாடிய வேளையில் உருவமற்ற வெறுமையான நிலை படைப்பு வெளிவருவதை தொடக்க நூல் முதல் பிரிவு சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவதாக, இஸ்ராயல் யாவே இறைவனுக்குமான தொடர்பு யாக்கோபு முதலே ஆரம்பித்திருந்தாலும், இஸ்ராயல் மக்கள் ஒட்டுமொத்த இனமாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது சீனாய் மலையில் நடந்த உடன்படிக்கையின் போதுதான். அங்குதான் இறைவன், நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று சொல்லி இஸ்ராயல் இனத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக மாற்றுகிறார். சீனாய் மலையில் நடந்த உடன்படிக்கையில் தூய ஆவியின் பிரசன்னம் இருந்ததை, பேரிடி முழங்கியது, ஆண்டவர் நெருப்பாக இறங்கி வந்தார் போன்ற சொற்றொடர்கள் நிரூபிக்கின்றன. இந்த சொற்கள் தூய ஆவிக்கும் பயன்படுத்தப்படும் அடையாள சொற்களாக இருப்பதை விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. மேலும், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் செத்துப்போன இனமாக, அதாவது நாடுகடத்துதல், போர்கள், அடிமைத்தனம் முதலியவற்றால் செயலற்ற இனமாக மாறிய வேளையில் இறைவன் தன் தூய ஆவியை பொழிந்து அந்த இனத்திற்கு புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையையும் அளித்ததை இசைக்கியல் 37 பிரிவில் விவரிக்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு பள்ளத்தாக்கு நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இறுதியாக, இயேசுவின் பிறப்பு மற்றும் திருச்சபையின் பிறப்பில் தூய ஆவியின் செயல்பாடு இருந்ததை விவிலியம் மிக தெளிவாகவே எடுத்துரைக்கிறது. இப்போது சொல்லப்பட்ட நான்கு நிகழ்வுகளும் சுட்டிக்காட்டும் உண்மை ஒன்றுதான். அதாவது, எங்கு தூய ஆவி இருக்கின்றாரோ அங்கு புதிய பிறப்பு உண்டு என்பதே அந்த உண்மை. தூய ஆவியை செயல்பட அனுமதி, பழையன கழிகின்றன, புதியன புகுகின்றன, சாவு விழுகின்றது, வாழ்வு மலர்கின்றது. எனவேதான் தாவீது அரசர், கடவுளே புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று மன்றாடுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இரண்டு விதமான பிறப்புகளுக்கு உட்பட வேண்டியிருக்கிறது. முதல் வகையான பிறப்பானது நமக்கு கொடுக்கப்பட்ட பிறப்பு, நம்மை கேட்காமலே நம்மீது திணிக்கப்பட்ட பிறப்பு. இது உடல் சார்ந்த பிறப்பு. ஆனால் இரண்டாவது வகையான பிறப்பு நம் ஆன்மீக வாழ்வின் முதிர்ச்சியை பொறுத்து நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய பிறப்பு. இது உள்ளம் சார்ந்த பிறப்பு. இப்படிப்பட்ட பிறப்பிற்கு நாம் உட்பட தூயாவியின் துணை அவசியமானது என்பதே விவிலியமும் இன்றைய விழாவும் பறைசாற்றக்கூடிய உண்மை. உள்ளம் சார்ந்த அளவில் நாம் பிறக்கவில்லை என்றால் உடல் சார்ந்த பிறப்பினால் எந்த பயனும் கிடையாது. பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இறைவனுக்கு செவிமடுப்பது நம் வாழ்வில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் இறைவன் வழங்க தயாராக இருந்தாலும் நாம் பழைய வாழ்வில் மூழ்கியிருப்பதையே பெரும் பேராக கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவர் குடியே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். காலையிலும் குடி, மாலையிலும் குடி என்று நாள் முழுவதும் போதையில் மிதந்து கொண்டிருந்தார். இதன் காரணமாக அவர் பெயர் கெட்டது, குடும்பம் சீரழிந்தது. பலரும் பலவிதமான அறிவுரைகள் அவருக்கு சொன்னாலும் அவை விழலுக்கு இறைத்த நீராக இருந்தனவே ஒழிய அவற்றால் எந்த பயனும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பங்கு குருவானவர் அவரை அழைத்து இயேசுவின் பாடுகளை அவருக்கு உருக்கமாக விவரித்து, இந்த அளவிற்கு நம் பாவங்களுக்காக மரித்த இயேசுவை குடிவெறி என்னும் பாவத்தால் மேலும் காயப்படுத்துவது சரிதானா என்று கேட்டபோது அந்த குடிகாரர் உள்ளம் தொடப்பட்டவராக, என் பாவங்களுக்காக இயேசு மரித்ததை உணராத பாவியாக நான் இதுவரை இருந்துவிட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன் என்றார். சிறிது காலம் அவர் குடிக்காமல் இருப்பதை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் சில நாட்கள் கழித்து மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார். குருவானவர் அவரை அழைத்து விசாரித்தபோது, ஃபாதர், இயேசுவின் பாடுகளை தியானிக்க தியானிக்க என்னால் துக்கத்தை அடக்க முடியவில்லை, அதை மறக்கத்தான் தற்போது குடிக்கிறேன் என்றாராம். பழைய பாவ வாழ்விலே மீண்டும் மீண்டும் புரள புதிய பல காரணங்களை நாம் கண்டுபிடிப்பதை நிறுத்தும் வரை தூயாவியின் துணையை நாம் உணரப்போவதில்லை. பழைய வாழ்வுக்கு இறந்திடுவோம், புதிய வாழ்வுக்கு பிறந்திடுவோம். பாவங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வோம், ஆவியை நாளும் பெற்றிடுவோம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் நிறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
ஆவியே
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.